இன்றைய சத்சங்கத்தை நான் சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும், தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும், சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும், சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும், பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும், பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திருமூல ராமரே ராமதேவ ராமரே ராமேவ அனந்தி திருவர் காவியாரூர் காவியாரூ சோதி ரங்க சட்டமுனை கருவை கருவூரார் சுவானந்த கூட சுவானந்த கூட சோழமத்து குடியில் வாமி நற்றார் காசிவேவர் நற்றார் காசிவேவர் பாரி ஹரிசகரன் கோவில் பாம்பாட்டி பழமழை போனாத பழமழை போனாத பழமழை போனாத திருப்பரங்குன்றம் அதில் மச்சமணி பதஞ்சலி ராமேஸ்வரம் பழஞ்சலி ராமேஸ்வரம் தேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்தே பாயூர் கோராக்கம்பா கோயூர் கோராக்கம்பை திருவருமையோருக்காரர் சமாதி சிறந்தனரம்மை காக்கவே சமாதி சிறந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கையா பாபாஜி பத்ரி ஓம் கிரியா பாபாஜி ஓம் சிவா.
இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் சிறிது அனுபவம் பெறும் சத்சங்கமாகவோ அமையும். அந்த முறைப்படி இன்றைக்கு ஒரு கேள்வி வந்திருக்கின்றது, இரண்டாவது ரெண்டு கேள்வி வந்திருக்கின்றது காலையில் இங்கு இந்தியா நேரத்திற்கு. அதற்கு விடை கண்டு அதற்கு மேலதிகமாக நேரம் இருந்தால் வேறு சிலவற்றை பற்றி பார்ப்போம். முதலாவது கேள்வி வந்த கேள்வி, மாயை என்பது நல்லதா கெட்டதா? அதாவது இந்த மாயா மலம் கெட்டது தானே, ஏனென்றால் இந்த மாயை தானே எங்களை துன்பத்துக்குள் ஆளாக்குகின்றது என்று இந்த அன்பர் கேட்கின்றார். ஆனால் அதன்படி நாங்கள் அனுபவிக்கும் துன்பங்களின்படி இந்த மாயா மலத்தை நான் கெட்டதென்று நினைக்கலாமா அல்லது நல்லதென்று நினைக்கலாமா என்பது இவருடைய கேள்வி. இது நல்ல ஒரு கேள்வி. ஏனென்றால் இந்த மாயை என்று சொன்னால் சைவ சித்தாந்தத்தில் மாயையின் வரவிலக்கணம் வேறு, வேதாந்தத்தில் மாயையின் வரவிலக்கணம் வேறு, ரெண்டும் மாயைதான். சைவ சித்தாந்த கோட்பாட்டில் மாயை எங்கு வருகின்றது என்று சிந்தித்தோமாக இருந்தால், இந்த ஆணவ மலத்திலிருந்து நாங்கள் ஆணவ மலத்தில் ஆன்மாக்கள் கட்டுண்டிருக்கின்றது, இந்த கட்டுண்டிருக்கும் ஆன்மாக்களை ஆணவ மலத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். அந்த விருப்பத்தின் பேரில் தனு கரண பூவன போகங்களை படைக்கின்றான் என்று படித்திருக்கின்றோம். இந்த தனு கரண பூவன போகங்களை அவன் எங்கிருந்து படைக்கின்றான் என்று பார்த்தால் மாயா மலத்திலிருந்துதான் படைக்கின்றான். இது சுத்த மாயை அசுத்த மாயை என்று இரண்டு மாயைகள் உண்டு என்று படித்திருக்கின்றோம். சுத்த மாயையில் சுத்த தத்துவத்தையும் அசுத்த மாயையில் வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவங்களையும் அவன் படைக்கின்றான். ஆகவே இந்த மாயை என்பது சுத்த மாயையாக இருக்கும்போது அது சுத்த தத்துவத்திற்குள் இருக்கின்றது. ஆகவே அங்கு இறைவன் இருக்கின்றான். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில், அப்படியான மாயை என்ன என்ன ஒன்று அது கூடாது கெட்டது என்று சொல்லலாம். ஆகவே மாயை என்பது சைவ சித்தாந்த விளக்கத்தின்படி பேராசிரியர் கூறியதன்படி மாயை என்பது கெட்டது அல்ல. இந்த மாயையை சைவ சித்தாந்த பேராசிரியர் என்ன மாதிரி ஓமானம் தந்து விளக்குகின்றார் என்று பார்த்தால், விடியுமாம் வரை எரியும் விளக்கு என்று அருளாளர்கள் அதை கூறுகின்றார்கள். அதாவது விடியுமாம் எரியும் விளக்கென்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால், விளக்கை நாங்கள் இருள் வந்ததும் ஏற்றுகின்றோம், அந்த விளக்கொளி எங்களுக்கு அந்த இருள் முடியும் வரை இருக்க வேண்டும், இதைத்தான் நாங்கள் இரவில் செய்கின்றோம். ஆகவே அந்த விடிய சூரியோளி வந்தவுடன் நாங்கள் விளக்கை அணைக்கின்றோம், இது எங்களுடைய உலகியல். ஆகவே இந்த மாயையை ஒப்பிடும் போது விடியுமாம் வரை எரியும் விளக்கு என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே அதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த உதாரணத்தை வைத்து பார்க்கும்போது விடியுமாம் வரை எரியும் விளக்கென்பதுதான் மாயை என்று அருளாளர்கள் அதை விளக்கம் கொடுக்கின்றார்கள். அதன் பின் சூரிய ஒளி வந்தால் விளக்கு எப்படி தேவைப்படுவது இல்லையோ, அதே போல் பரம்பொருளின் ஒளி திருவருள் ஒளி எங்களுக்கு கிடைக்கும் போது, இந்த மாயை திருவருள் ஒளியில் நாங்கள் கலக்கும் போது இந்த மாயை அதற்கு பின் தேவையில்லை அந்த நிலையில் என்பதுதான் அதன் விளக்கம். ஆகவே இந்த மாயை என்பது ஒரு விதமாக சொல்ல போனால் அதுவும் ஒரு ஒளிதான், அது இருள், அது கெட்டதோ அல்லது இருளோ அல்ல. இந்த மாயையாகிய ஒரு டெம்பரரி, அதாவது ஒரு தற்காலிகமான ஒளியில்தான் நாங்கள் ஆணவ மலத்திலிருந்து வெளியால் வரலாம். அந்த ஒளியை பாவித்துத்தான், அந்த மாயா மலத்தை பாவித்துத்தான் இறைவன் தனு கரண புவன போகங்களை படைக்கின்றான். ஆகவே அந்த தனு கரண புவன போகங்களில் மாயையிலிருந்து அது படைக்கப்படுகின்றன. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்வி நல்லதொரு கேள்வி. மாயை என்றால் கூடாதது, மாயையில் சிக்கித்தான் நாங்கள் துன்பங்களை அனுபவிக்கின்றோம் என்பது எல்லாம் உண்மை. ஆனால் அந்த துன்பங்கள் கர்ம மலத்தில் இருந்து வருகின்றது, எங்களுடைய வினைகளில் இருந்து வருகின்றது. அதை இன்னும் சற்று விளக்கமாக இந்த அன்பருக்கு விளங்கப்படுத்த வேண்டுமென்றால், ஆணவ மலத்தை நீக்குவதற்கு இறைவன் விரும்பி அந்த செயல்முறை திட்டத்தில் மாயையையும் கண்மத்தையும் இணைக்கின்றார். இது மூன்றும் சேர்ந்ததுதான் மும்மலங்கள். ஆகவே இறைவனால் இணைக்கப்படுவதுதான் மாயாமலமும் கண்ம மலமும் என்று சைவ சித்தாந்தம் தெளிவாக சொல்கின்றது. ஆகவே அந்த இணைப்பின் மூலமாகத்தான் இந்த தனு கரண போன போகங்கள் படைக்கப்படுகின்றன. ஆகவே சைவ சித்தாந்தத்தில் சொன்னதின்படி மாயை என்பது கெட்டது அல்ல, அது ஒரு தற்காலிகமான ஒளியை நாங்கள் ஆணவ மலத்திலிருந்து முழுமையாக விடுபடும் வரைக்கும் அந்த ஒளி போல அந்த மாயா மலம் செயல்படுகின்றது. கண்ம மலத்திலிருந்து எங்களுடைய வினைகளுக்காக இறைவன் உடல்களுக்குள் எங்களுடைய ஆன்மாவை பூத்துகின்றார். மாயா மலம் மூலம் வந்த உலகத்தில் இருக்கும் பொருட்களை வைத்து அந்த வினைகளை அனுபவித்து, அந்த அனுபவம் மூலமாக அறிவுத்திறனை பெற்று, அந்த அறிவுத்திறன் மூலமாக ஆணவ மலத்திலிருந்து நாங்கள் வெளியாகுகின்றோம். ஆகவே இந்த அன்பருடைய கேள்வி, இந்த மாயா மலத்தை பற்றிய கேள்வி மிகவும் அருமையான கேள்வி. இதுவரை வரவில்லை அப்படியான ஒரு கேள்வி, ஆனால் அந்த முறையில் அதை படித்திருக்கின்றோம், ஆனால் வரவில்லை. ஆகவே இந்த மாயை மரம் என்பது ஒரு தற்காலிகமான ஒளியாக நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த தற்காலிகமான ஒளி எங்களுடைய ஆன்மாவுக்கு தேவை. அதனால் தான் இறைவன் இந்த மாயையை இந்த செயல்முறை திட்டத்திற்கு பயன்படுத்துகின்றார் என்பது அவருடைய கேள்விக்குரிய பதில். அடுத்த கேள்வி, அதை அன்பர் தான் அனுப்பியிருக்கின்றார், அதை பார்ப்போமானால் அவருடைய கேள்வி என்னென்றால், எதை செய்தால், அவர் அனுப்பியிருக்கிற கேள்வி, எதை செய்தால் நாங்கள் இந்த துன்பங்களிலிருந்து முழுமையாக நீங்கலாம் என்பது அவருடைய கேள்வி. அதாவது எல்லோருக்கும் தெரிகின்றது துன்பம் வருகின்றது, அந்த துன்ப நீக்கம் தேவை என்பது. ஆனால் எந்த முறையால் இந்த துன்ப நீக்கத்தை நாங்கள் அடையலாம் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. ஒரு வசனத்தில் தான் இந்த கேள்வியை போட்டிருக்கின்றார், ஆனால் எனக்கு புரிகின்றது அவருடைய கேள்வி, அவர் என்னத்தை கேட்கின்றார் என்று. துன்ப நீக்கம் நாங்கள் பெற வேண்டும் என்றால் இந்த துன்பங்கள் எல்லாம் எங்களுக்கு வருவது மூன்றும் வினைகளில் இருந்து. இந்த வினைகளில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்றால் எங்களுக்கு திருவருள் தேவை. அந்த திருவருளை நாங்கள் அடைவதற்கு குருவருள் தேவை. குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. இது எல்லாம் அருளாளர்களால் சொல்லப்பட்ட வாக்குகள். ஆகவே அந்த குருவருள் எங்களுக்கு பாபாஜி இருக்கின்றார் சத்குருவாக. அந்த வழி நின்று திருவருளை எய்து அந்த திருவருளை புறம்போது முழுமையாகத்தான் எங்களுடைய துன்பங்கள் முழுமையாக நீங்கும், முழுமையாக நீங்கும். அதுவரையும் அந்த துன்ப நீக்கம் நடந்து கொண்டே இருக்கும் என்பது சைவ சித்தாந்த கருத்து. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு துன்ப நீக்கத்திற்கு எது துன்பத்தை நீக்கும் என்று எழுதிய கேள்விக்குரிய பதில், திருவருள் குருவருள் துன்பத்தை நீக்கக்கூடியது. ஆகவே நாங்கள் இப்போது அதை இன்னும் சிறிது விரிவாக பார்ப்போமாக இருந்தால், இந்த துன்ப நீக்கங்கள் என்பதை பார்க்கும் போது நாங்கள் எத்தனையோ பிறப்புகள் எடுக்கின்றோம். எத்தனையோ பிறப்புகளில் எங்களுக்கு எங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் அதை விட சுற்றத்தார்கள் எல்லோரும் இருப்பார்கள் நிச்சயமாக. ஆனால் எல்லோரும் ஒரு பிறப்பில் இருப்பவர்கள் மற்றைய பிறப்பில் இருப்பார்கள் என்பது அல்ல. ஏனென்றால் இந்த ஆன்ம சேர்க்கை இறைவனாலேயே கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த ஆன்ம சேர்க்கையில் ஒவ்வொரு பிறப்பும் நாங்கள் எடுக்கப்படும் போது எங்களோடு இணைக்கப்படும் உயிர்கள் அதாவது ஆன்மாக்கள் அந்த குடும்ப அங்கத்தவர்கள் சுற்றத்தார்கள் எல்லோரும் அந்தந்த பிறப்புகளில் எங்களுடன் இணைக்கப்பட வேண்டிய ஆன்மாக்களாக இருப்பார்களே தவிர, நாங்கள் வந்த பிறப்பில் இருந்த ஆன்மாக்களாகவோ அல்லது இந்த பிறப்பில் எங்களுடன் இருக்கும் குடும்ப ஆன்மாக்களாகவோ நிச்சயமாக இராது. அந்த செயல்முறை திட்டத்தை இறைவன்தான் வகுக்கின்றான். ஏனென்றால் ஒரு குடும்பத்தை இணைக்கும் போது அவர்கள் அவர்களுடைய வினைகளை வைத்து அந்த குடும்பத்தை சேர்த்தால் எல்லாரும் தங்கள் தங்கள் வினைகளை அனுபவிக்கக்கூடிய வகையில் தான் அந்த குடும்பமோ அந்த சுற்றத்தாரோ அந்த அவர்களுடைய சமயங்களோ அந்த ஆன்மா பிறக்கும் என்ன சமயத்தில் பிறக்கப் போகின்றது, எந்த உலகத்தில் பிறக்கப் போகின்றது எல்லாம் இறைவனின் இணைப்பு. ஆகவே இந்த துன்பங்கள் என்று பார்க்கும்போது இந்த பிறப்பில் இந்த குடும்பத்தில் நான் துன்பப்படுகின்றேன் என்றால், இதே துன்பம் நான் இறந்தால் மீண்டும் எனக்கு கிடைக்கும், இதே போல்தான் நான் துன்பப்படுவேன் என்பது அல்ல. ஏனென்றால் இந்த உடலில் இறைவன் எங்களுக்கு தந்த துன்பங்களை அனுபவிக்க தந்த உடல், இந்த உடலில் அந்த துன்பங்களை அனுபவித்து முடித்து விட்டால் அந்த துன்பம் நீக்கப்படுகின்றது. இருப்பினும் எங்களுடைய வைப்பு சக்தியாகிய எங்களுடைய துன்பங்கள் அதாவது நாங்கள் செய்த வினைகளின் வைப்பு சக்தியில் இருந்துதான் அடுத்த உடலுக்குரிய துன்பங்கள் கொடுக்கப்படுகின்றன. அதாவது வாழ வேண்டிய விடயங்கள் கண்ம மலங்கள் பொருத்தப்படுகின்றன. ஆகவே இந்த துன்பத்தை நீக்குவது இன்னொரு பிறப்பு கிடைத்தால் கூட, இன்னொரு இணைப்பு கிடைத்தால் கூட முழுமையாக அந்த துன்பம் நீங்கிவிடும் என்பது அல்ல. அதன் கருத்து என்னவென்றால், இந்த அன்பர் கேட்டதற்கு நான் சொல்லும் கருத்து, இந்த பிறப்பில்தான் எனக்கு இந்த குடும்பம் கிடைத்தது, இந்த பிறப்பில்தான் எனக்கு இந்த கஷ்டம், அடுத்த பிறப்பில் நான் நன்றாக இருப்பேன் என்று சொல்வதற்கு இல்லை. எந்த பிறப்பிலும் எங்களுக்கு கிடைக்கும் குடும்ப அங்கத்தவர்கள் வேறு வேறான ஆன்மாக்கள் தான் அது கிடைக்கப்பெறும். அந்த ஆன்மாக்கள் கிடைக்கப்பெறும் அந்த கூட்டில்தான், அந்த கூட்டத்தில்தான் நாங்கள் எங்களுடைய அனுபவத்தை வினைகள் ஆற்றுவதன் மூலம் செய்து கொள்வோம் என்பது இந்த அன்பருக்குரிய விடயம். ஏனென்றால் அவற்றை கேள்வியே அப்படித்தான் இங்கு போட்டிருக்கின்ற, எதை பெற்றால் எனது துன்பங்கள் நீங்கும், மூன்று கேள்விக்குறியை போட்டிருக்கின்றார். இதேபோல் இந்த இடத்தில் வைத்து இன்னொரு விடயத்தையும் நான் சொல்ல விரும்புகின்றேன். நினைத்து பார்க்கும் போது, இதைத்தான் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படிக்கின்றோம் முழுமையாக, நினைத்து பார்க்கும் போது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கும் போது, சிக்கிரியா சாதகர்கள் இப்போது அதன் வழி நிற்கின்றார்கள். நாங்கள் ஒன்றும் இங்கு கொண்டு வரவில்லை, ஒன்றும் கொண்டு போகவும் இல்லை என்ற கீதை தத்துவத்தை விட நாங்கள் இங்கு எங்களுடைய ஆன்மாவுடன் எங்களுடைய இந்த ஐந்து தேகத்தில் நான்கு தேகமாகிய சூட்சும பயிற்சியை கொண்டு வந்திருக்கின்றோம். போகும் போது அதை மெருகூட்டி இந்த கிரியாயோகா பயிற்சி மூலம் அந்த சூட்சும உடலுக்குரிய பயிற்சிகளை இன்னும் கூட்டி அதை கொண்டு செல்ல போகின்றோம் என்பது நிச்சயம். ஆனால் எங்களுடைய பொருள்களையோ சுற்றத்தாரையோ குடும்பத்தையோ நாங்கள் கொண்டு செல்ல முடியாது. ஆகவேதான் கண்ணதாசனின் பாட்டு ஒன்று இருக்கின்றது, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ரைட், அந்த கடைசி வரை யாரோ என்று கண்ணதாசன் அந்த பாட்டை முடிக்கின்றார். ஏனென்றால் அதற்குரிய பதில் இல்லை. ஆனால் கிரியாயோகா சாதகர்களுக்கு கடைசி வரை ஒன்று உண்டு, அதுதான் எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜி. அவர் எங்களுடைய எந்த உடல் எடுத்தாலும் அவர் எங்களுடன் பயணிக்கப் போகின்றார். ஏனென்றால் நாங்கள் அவர்களுடைய தீட்சையை பெற்று நாங்கள் கிரியா சாதகர்களாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது இங்கு உண்மை. ஆகவே அந்த குருவருளால் எங்களுடைய துன்ப நீக்கம் முறையாக நடைபெறும். நிச்சயமாக அது கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது, கிடைக்கும். அந்த குருவருள் திருவருளை எங்களுக்கு இறுதியில் கொடுக்கும் என்பது சைவ சித்தாந்த கிரியா யோகா பதிலாக இந்த அன்பருக்கு கொடுக்கின்றேன். இந்த ரெண்டு கேள்விகளும் தான் இன்று வந்திருந்தது சிறிய நேரத்திற்கு முதல். அது ரெண்டு கேள்விகளுக்கும் முடிந்தளவு இன்று பதில் கண்டிருக்கின்றோம். அதை விட இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் பேசப்போவது சிறிய விடயம், எங்களுடைய ஆன்மீக பயணம் சங்கங்களுக்கு செய்யும் தொண்டு முறையாக செய்து முடிந்து இப்போது இறுதி நாட்டில் சென்னையில் இருக்கின்றேன். நாளை அதிகாலை புறப்படுகின்றேன் எங்களுடைய நாடு நோக்கி. ஆனால் இடையில் துபாய் என்ற நகரத்தில் தீட்சை கொடுக்க மக்கள் காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தீட்சை கொடுக்க வேண்டும். அங்கும் ஒரு நாள் தங்கி மூன்றும் எங்களுடைய சங்கத்தில் இணைகின்றேன். வார புதன்கிழமை சத்சங்கத்தில் நான் முழுமையாக சங்கத்தில் இருந்து பங்கு பெற்றுவேன். ஆகவே இந்த செய்தி என்னத்துக்கென்றால், இந்த தல யாத்திரை, இந்த தொண்டு யாத்திரைகளில் பல அனுபவங்கள் எனக்கு மாத்திரமல்ல எங்களுடைய சாதகர்களுக்கு கூட. மலேசியாவில் பல அனுபவங்கள், பல மக்கள்கள் இந்த தீட்சை எடுத்தார்கள். தொண்டர்கள் எல்லோரும் நன்றாக தொண்டு புரிந்தார்கள். இந்தியாவில் கூட எல்லோரும் பல உதவிகளையும் செய்து அதற்குரிய விடயங்களையும் செய்தார்கள். துபாயிலும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பணிகளை எல்லாம் நாங்கள் திறம்பட செய்வதற்கு நான் மாத்திரம் காரணமல்ல. இங்கு நான் இல்லை, பாபாஜியின் சாதகர் கூட்டம் இருக்கென்பதுதான் நான் இன்று சொல்ல வந்த செய்தி. இந்த சாதகர் கூட்டத்தில் எல்லோரும் அவர்களுடைய பணிகளை இவற்றை நன்கு நடக்குமாறு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். கனடா சங்கத்திலும் 4-5 சாதகர்கள் எங்களுடைய பணிகளை அங்கு செய்கின்றார்கள். இந்த வகுப்பு நடக்கிறது, இவற்றையெல்லாம் செய்வது, மற்றவர்களும் அதன் பின்புலத்தில் இருந்து உதவி செய்கின்றார்கள். இந்த தொண்டு நிலைக்க வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் நாங்கள் தொண்டு செய்வதற்கு யா பாபாஜிக்கு. ஆகவே செய்யாதவர்கள் கூட இதில் இணைந்து உங்களுடைய தொண்டுகளை சிறிது சிறிதளவு அப்போதும் செய்ய வேண்டும், இந்த நாட்டிலும் சரி. ஆகவே சிறப்பாக தல யாத்திரையும் எங்களுடைய கிரியா பாபாஜியின் இந்த விசேட தீட்சை விடயங்களும் 3-4 நாடுகளில் நடைபெற்றது. நாளை 4-வது நாட்டில் நடைபெறப் போகின்றது துபாயில். ஆகவே அது இவற்றுக்கெல்லாம் நான் சத்குரு கிரியா பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்கின்றேன். இந்த சத்சங்கத்தில் ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமஹ. இப்போது கார்த்திகேயன் ஐயா மற்றது இரவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள் நினைக்கின்றேன். இப்போதுதான் ஸ்கிரீனை பார்க்கின்றேன், கண்ணை திறந்து இரவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் பிரியா பாபாஜி
நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் மனமே போல சைவ சித்தாந்த நெல்களுக்கு பதில்களான சத்தங்கமாக அமைந்தது. ஆனால் வளமே போல கனேடியா பாபா சங்கத்தில் இல்லாமல் என்று தியான இடத்திலிருந்து நடைபெற்றது. வித்தியாசமாக இருந்தாலும் அதில் பல புதிரான கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டன. அது எல்லா சாதர்களுக்கும் மிகவும் பயனுள்ள தகவலாக இருந்தது. நன்றி. அடுத்ததாக இன்றைய சட்சங்கத்தில் மாயாமரத்தை பற்றிய கேள்விகளுக்கு பல சிறந்த விளக்கங்கள் தரப்பட்டது. அதாவது மாயை என்பது கட்ட அல்லது என்பதை பற்றி சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட மாயாமலம் என்பது தற்காலிகமான ஒளியை பார்த்தல் பற்றிய விளக்கம் சிறப்பாக இருந்தது. அதை நாங்கள் மீண்டும் முயற்சி செய்யலாம். அடுத்து துன்ப நிலை, துன்ப நீக்கம் பற்றிய கேள்விகளுக்கும் முக்கியமாக குருவருள் திருவருள் உடனும் அருளருடன் அந்த துன்ப நீக்கத்தை பார்க்கலாம் என்பதற்கும் பல விளக்கங்களுடன் எங்களுடைய பிறப்புகளை இருக்கும் போதும் அது என்ன மாதிரியான அந்த துன்ப நீக்கம் நடைபெறுகின்ற என்ற விளக்கமும் சிறப்பாக இருந்தது. சூசும உடலுக்குரிய நிலை மட்டும்தான் நாங்கள் கொண்டு செல்ல முடியும் என்பது பற்றிய விளக்கங்களும் தலையாத்திரை தொண்டு பற்றிய சிறந்த கருத்துக்களுடன் இறுதியாக பாபாஜி விரும்புவது தொண்டு செய்வதே, எனவே நாம் அனைவரும் கிரியாசாரர்கள் எங்கள் பயிற்சியை மீண்டும் மீண்டும் சேவை பண்ணி தொண்டுகள் செய்து பாபாஜியின் விருப்பத்தை நிறைவு செய்வோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி ரவணையா. ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. மீட்டிருந்தீர்கள் ரவணையா, அதை மிகவும் அருமையாக தொகுத்து கொடுத்தீர்கள். ஏனென்றால் இன்றைய சத்சங்கத்தில் இந்த ரெண்டு கேள்விகளுக்கு என்னால் பதில் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே கார்த்திகேயன் ஐயாவும் நேற்று சத்சங்கத்தில் இறுதி நேரத்தில் வந்தார். ஆனால் நான் இருக்கும் இடம் நான் எதிர்பார்த்தபடி இருக்கவில்லை. நான் பிரயாணம் செய்த ஆகாய விமானம் 1.5 மணி நேரம் தாமதமானதால் நான் தரையில் இல்லை. நேற்று சத்சங்கம் நடக்கும் போது நான் ஆகாயத்தில் இருந்தேன். அங்கிருந்து சத்சங்கம் செய்யும் வாய்ப்பை பாபாஜி எனக்கு தரவில்லை. ஆகவே அந்த சத்சங்க கேள்விகளுக்கு உங்களுடன் இணையும் வாய்ப்பை பாபாஜி எனக்கு தரவில்லை. ஆகவே இணைய முடியாமல் போய்விட்டது. நாங்கள் ஒரு கணக்கு போட பாபாஜி இன்னொரு கணக்கை போட்டிருந்தார். ஆகவே அதுதான் உண்மை. பாபாஜியின் கணக்குத்தான் இறுதியில் வெல்லும் என்பதை எனக்கு ஒரு படிப்பினையாக உணர்வாக கிடைத்தது. ஏனென்றால் இவ்வளவு அக்ரேட்டாக நான் என்னுடைய ஷெடியூலை செய்து நேரம் தவறாமல் எல்லாவற்றிலும் பங்கு பெற்று அதை சிறப்பாக செய்யலாம் என்று போட்டது கூட அது பாபாஜியினுக்கு செய்ய வேண்டிய தொண்டாக இருந்தாலும் அந்த அந்த பிளேன் தாமதமாக வந்ததும் அது என்னால் தவிர்க்க முடியாதபடி பிளேனுக்குள் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக போய்விட்டது கேள்வி பதில் நேரத்திற்கு. அதனால் எங்களுடைய முறைப்படி அது கேள்வி பதில்கள் நேற்று காண முடியவில்லை. அதற்கு மன்னிப்பு கோருகின்றேன். அது என்னுடைய வினை. நன்றி செல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.